الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه المجاهدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وعن عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாவதாக. சலாத்தனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நாம் உலகிலே வாழ்கின்ற பொழுது எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முடிந்த அளவு நமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் எவைகளை கூடாது தவிர்த்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்று முழுதாக நமது வாழ்க்கையிலே தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசதி செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான். அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது, ரமதானுடைய மாதம் முடிந்தவுடன் 6 மாத காலம் வரைக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடுவார்களாம். எதற்காக? ரமதானுடைய மாதத்திலே அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், வெறுமனே முகத்துதி இல்லாமல் இஹ்லாஸுடையதாக அமைய வேண்டும் என்பதற்காக பிரார்த்திப்பார்கள். சுமார் 6 மாத காலம் ரமதானிலே செய்த வணக்கங்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை ஈடுபடுவார்கள். இதுவும் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரமதானிலே பல நல்ல வணக்கங்களை நாம் செய்தோம். இந்த வணக்கங்கள் அனைத்தும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்பது யாருக்கும் தெரியாது. எனவே அவைகளெல்லாம் அல்லாவினால் அங்கீகரிக்கப்பட்டவைகளாக ஆக வேண்டும் என்பதற்கு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டிய காலப்பகுதியாக இருக்கிறது. அடுத்த விடயம், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த செய்தியை குர்ஆன் சொல்கின்ற பொழுது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையற்ற முடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நோன்பு விதியாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் தக்வா உடையவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்பதற்காக. தக்வா என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிப்படைந்து நடப்பது, அல்லாஹுடைய விளக்கல்களை வாழ்க்கையிலிருந்து தூரமாக்குவது, இதற்கு பெயர்தான் தக்வா. ஒரு மனிதனை பார்த்து தக்வா உள்ளவன் என்று சொல்கிறோமா என்ன அர்த்தம்? இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளைகள் என்னவோ அனைத்தும் இருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே விளக்கல்கள் இல்லாததால் தடுக்கப்பட்ட விடயங்கள் எதுவுமே இவனுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மனிதனை பார்த்து தக்வா உள்ள மனிதன் என்று சொல்லலாம். எனவே தக்வா உள்ள மனிதன் என்று சொல்லுவதை எதனுடைய இந்த பட்டத்தை கொடுப்பது என்பது இது சாதாரண விடயம் கிடையாது. கண்டவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த 2 விடயங்களும் யாருடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்படுகிறதோ அவர்களுக்குரிய பட்டமாக இருக்கிறது. அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் தக்வா உள்ளவர்கள், இறை அச்சமுள்ளவர்கள் என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, சரி, நாம் ரமலானுடைய மாதத்திலே தக்வாவுடைய பாடத்தை படித்திருக்கிறோமா இல்லையா? யாரிடம் போய் கேட்பது? எவ்வாறு தெரிந்து கொள்வது அந்த தக்வாவுடைய பாடத்தை நாம் படித்திருக்கிறேனா? ரமலான் எனக்கு படித்து தந்ததா? என்பதனை அடுத்தவரிடம் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நம்முடைய உள்ளத்தை தொட்டு கேட்டுக்கொள்ள முடியும், சரியான பதிலும் நமக்கு வெளிவரும். இனியமானவர்கள், எப்படி என்றால் நம்முடைய ரமலானுக்கு பிந்தியுள்ள காலங்கள் எப்படி அமைகின்றனவோ அதை வைத்து முடிவுக்கு வரலாம். நான் தக்குவாவுடைய பாடத்தை படித்திருக்கிறேனா இல்லையா என்ற விடயத்துக்கு இனியமானவர்களே, ரமலானுடைய மாதத்திலே நாம் தொழுகைகளுக்கு பேணுதல் காட்டினோம். அந்த தொழுகையுடைய விடயத்தில் ரமலானுக்கு பின்னாலும் நாம் பேணுதல் காட்டுகிறோமா? அப்பொழுது புரிந்து கொள்ளலாம், கொஞ்சமாவது தக்குவாவுடைய பாடத்தை ரமலானிலே நான் படித்திருக்கிறேன். அதே போன்று ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் பல குர்ஆன்களை ஓதி தமாம் செய்திருக்கிறோம். குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த ரமலானிலே ஓதப்பட்ட குர்ஆன் ரமலானுக்கு பின்னாலும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோமா? அப்பொழுது புரிந்து கொள்ளலாம், கொஞ்சமாவது தக்குவாவுடைய பாடத்தை நாம் படித்திருக்கிறேன். ரமலானுடைய மாதத்திலே செய்த இஸ்திகஃபார்கள், தௌபாக்கள், கேட்ட துஆக்கள், கொடுத்த தான தர்மங்கள், இவைகள் எல்லாம் ரமலானுக்கு பின்னாலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படியாக இருந்தால் நமக்கு விளங்கிக் கொள்ளலாம், கொஞ்சமாவது இந்த ரமலானிலே தக்குவாவுடைய பாடத்தை நாம் படித்திருக்கிறேன் என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம். அதற்கு மாற்றமாக ரமலானிலே தொழுகை யாருக்கு ரமலானுக்கு பின்னால் பாடமாக இருக்கிறதோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான், நான் இந்த ரமலானிலே தக்குவாவுடைய பாடத்தை உரிய முறையிலே படித்துக் கொள்ளவில்லை, இந்த ரமலான் எனக்கு தக்குவாவுடைய பாடத்தை படித்து தரவில்லை, நான் படித்துக் கொள்ளவும் இல்லை. ரமலானிலே ஓதிய குர்ஆன்கள் ரமலானுக்கு பின்னால் அதை புரட்டுவது, தூக்குவது, சுமப்பது பாரமாக இருக்கிறதா? புரிந்து கொள்ள வேண்டியதுதான், ரமலானிலே நான் நடித்திருக்கிறேன், ஒரு நடிகனாகத்தான் செயல்பட்டிருக்கிறேன். இனியமானவர்களே, தக்குவாவுடைய பாடத்தை படிப்பதற்கு நான் தவறிவிட்டேன். ரமலானிலே கேட்ட துஆக்கள், செய்த இஸ்திகஃபார்கள், தௌபாக்கள் ரமலானுக்கு பின்னால் கையேந்து அழுவது சிரமமாக இருக்கிறதா? புரிந்து கொள்ள வேண்டியதுதான். கண்ணியமானவர்களே, தக்குவாவுடைய பாடத்தை நான் படிக்க தவறியிருக்கிறேன் என்ற உண்மையான செய்தியை தனக்கே புரிந்து கொள்ள முடியும். இதை யாரிடமும் போய் பத்துவாவாக கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக கண்ணியமானவர்களே, எனவே சென்ற ரமலானுடைய காலப்பகுதியிலே நாம் செய்த அமல்களை முகாசமா செய்ய வேண்டிய, அதாவது நமக்குள்ளே கேள்வி கணக்கு கேட்க வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். அடுத்த விடயம் கண்ணியமானவர்களே, நமக்கு தெரியும், அதாவது நமது நாட்டில் மாத்திரமல்ல உலகத்திலே எப்பொழுது இஸ்லாம் ஆரம்பமானதோ அந்த தொடக்கம் இஸ்லாமியர்களுக்கு சோதனை, முஸ்லிம்களுக்கு சோதனை, மொமின்களுக்கு சோதனை. இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தாகவும் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற பொழுது சூரத்துல் அன்கபூத் இதனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அலிஃப் லாம் மீம் அஹசிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அதாவது அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் ஆலம் பிமுராதி, அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள், நாம் எல்லாம் அல்லாஹ்வை நம்பி வாழுகிறோமே, ஆகிரத்தை நம்பி வாழுகிறோமே, சுவர்க்கத்துக்காக வேண்டி பாடுபடுகிறோமே என்றிருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய ஈமானை கலட்டி எடுக்கக்கூடிய, இவர்களுடைய இஸ்லாத்தை விட்டும் இவர்களை தூரமாக்கக்கூடிய எந்தவித சோதனையும் இவர்களுக்கு வரமாட்டாது என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை, நிச்சயமாக வரத்தான் போகிறது. உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நபியுடைய உம்மத்துக்கு மாத்திரமல்ல சோதனை என்பது, உலகது பதன் நல் நவீனமின் கபிலியும் வளையாளமன் அல்லாஹுள் நவீன சொதப்பு உலையாளமன் நல் காதிவீன். முன் சென்றவர்கள், ஏனைய நபிமார்கள், அவருடைய உம்மத்தினர்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களையும் நாம் சோதித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கடைசியாக முடிக்கிறான் அந்த ஆயத்தை, அதாவது இந்த சோதனைகள் எல்லாம் எதற்கு? அல்லாஹ் நம்மை சோதித்து அவனுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அவனுக்கு கிடைக்கப் போவது எதுவும் கிடையாது. எதுவுமே எதுவாக இருந்தாலும் நமக்குத்தான் கிடைக்கக்கூடியது, அனைத்தும் நமக்குத்தான். இந்த சோதனைகள் எதற்காக வேண்டி தெரியுமா? உங்களின் அதாவது சாதிகீன்கள் யாரு, சாதிவீன்கள் யாரு என்பதனை புரிந்து கொள்வதற்கு மிக தெளிவாக விளங்க வேண்டிய அதாவது விடயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களின் சோதனைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. அதனுடைய நோக்கம் என்ன? நான் சாதிகா அல்லது காதிவா என்று அல்லாஹ் புரிவதற்கு தான் தருகிறான். நான் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனா, உண்மையாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனா, உண்மையாக ஆகிறதுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவனா, அல்லது நான் போலி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறேனா, ஒரு முஸ்லிமை போன்று நான் நடித்துக் கொண்டிருக்கிறேனா, மார்க்க பற்றுள்ளவனை போன்று நான் நடித்துக் கொண்டிருக்கிறேனா என்பதனை பார்ப்பதற்குத்தான் இத்தனை சோதனைகளும். கண்ணியமானவர்களே, எனவே நானும் நீங்களும் இந்த காலப்பகுதியிலே ஒரு சோதனை எழுதி கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட ஒரு பரீட்சைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய முடிவு நிச்சயமாக வெளியாக போகிறது. நாம் வெற்றி பெற வேண்டும், தோல்வியுறக்கூடாது. இதிலே யாரும் தோல்வியடைய கூடாது, வெற்றி பெற வேண்டும். சோதனை என்கின்ற பொழுது கண்ணியமானவர்களை சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருப்பது இதுவும் சோதனைதான். உடுப்பதற்கு ஆடைகள் இல்லாமல் இருப்பது இதுவும் சோதனைதான். வசிப்பதற்கு வீடுகள் இல்லாமல் இருப்பது இதுவும் சோதனைதான். ஆனால் இந்த எல்லா சோதனைகளையும் விட ஆகப்பெரிய சோதனை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே, ஒரு மக்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? அவனுடைய இஸ்லாத்துக்கு, அவனுடைய ஈமானுக்கு ஏற்படக்கூடிய சோதனை. இதுதான் ஆகப்பெரிய சோதனை. இந்த சோதனைக்குத்தான் நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குத்தான் நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த சோதனையிலே நாம் அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவை எதிர்பார்க்க வேண்டும். நாம் சாதிகீன்களாக ஆகிட வேண்டும். சாதிகளாக பொய்யர்களாக ஆகிவிடக் கூடாது. இன்று நாம் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, அப்பாவி பெண்களுடைய முகத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா எத்தனையோ பேருடைய அசல் முகத்திரையை கலட்டிவிட்டு அவர்களுடைய அசல் வடிவம் என்ன இதோ பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்று எல்லோருடைய அசல் வடிவம் தென்படுகிறது. உண்மையான மார்க்கப்பட்டுள்ளவர்கள் யாரே, போலியாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் யாரே, அத்தனை பேருடைய அதாவது அசல் குணமும் தென்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் சோதனையுடைய முடிவாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காலம் இது, யாருக்கும் பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் பார்க்கிறோமா இல்லையா, முஸ்லிம்கள் இந்த பிரச்சனையை வைத்து என்ன பேசுகிறார்கள்? தாடி வைத்த ஒருவர் சொல்கிறார், இந்த காலத்திலே தாடி வளர்ப்பது இது அவ்வளவு ஆரோக்கியமானது கிடையாது. கண்ணியமானவர்களே, பாவம் அவருடைய மார்க்க பற்று அவ்வளவுதான். அல்லாஹ் கொடுத்த சோதனையிலே அவனுக்கு தாங்கி பிடிக்க முடியாது. அவருடைய மார்க்கம் அவ்வளவுதான். ஜுப்பா போட்ட ஒரு மனிதன் சொல்கிறான், இல்லை இதுவெல்லாம் இந்த காலத்திலே ஒத்து வராது. பாவம் அல்லாஹ் கொடுத்த சோதனையிலே இவனெல்லாம் சித்தி அடைந்தவர் என்று சொல்ல முடியுமா? இவர்களெல்லாம் வெற்றி பெற்றவர் என்று சொல்ல முடியுமா? முகத்திரை அணிந்த பெண்கள் சொல்கிறார், என்ன தெரியுமா, நாம் போடாமல் இருந்தது நல்ல காலம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி எல்லாம் பேசுகிறார்களா? இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்திலே உங்களுடைய நாவிலிருந்து என்ன வழிபடப் போகிறது? இந்த நேரத்தில் நீங்கள் எதை கதைக்கப் போகிறீர்கள்? இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறீர்கள்? இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறார். இதுதான் சோதனை. இந்த முடிவிலே, இந்த சோதனையிலே நல்ல முடிவை நானும் நீங்களும் பெற வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? யார் யார் எப்படியெல்லாம் நடக்கிறார்கள், எப்படியெல்லாம் கதைக்கிறார்கள், தென்படுகிறதா கேட்கிறோமா இல்லையா? அந்நியவர்களுடைய முகத்திலையும் அல்லாஹ் கலட்டி காட்டிக் கொண்டிருக்கிறான். உண்மையிலே முஸ்லிம்களோடு நெருக்கமாக பழகினவர்கள் யாரு, முஸ்லிம்களுக்கு உண்டென்றால், முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உண்மையாக குரல் கொடுத்தவர்கள் யாரு, மனதால் முஸ்லிம்களை நேசிக்கக்கூடிய அந்நியவர்கள் யாரு, அல்லாஹ் அவர்களுடைய முகத்திலையும் கலட்டி காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கதைக்கிறார்களா? இப்படி முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கதைக்கிறார்களா? இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். இதற்கு முன்னால் பேசி பேசியதெல்லாம் நடிப்பு, இப்பொழுது வெளியாகுதல் தான் உண்மை. அல்லாஹ் அவர்களுடைய முகத்திரையும் கலட்டி காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். மார்க்கம் பேசக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் கதைக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களுடைய அசல் வடிவத்தை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆக கண்ணியமானவர்கள், இது லேசான விடயம் கிடையாது, இது பாரதூரமான விடயம். அல்லாஹ்வினால் வந்திருக்கக்கூடிய சோதனை. இதிலே நானும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெற்றி பெற வேண்டும். அனாவசியமான விடயங்கள் ஈடுபட்டு, அனாவசியமான வார்த்தைகளை முந்திக் கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால் ஒரு காலத்திலே தலையை குனிய வேண்டி வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே சோதனை என்பது நிச்சயம். அல்லாஹ் தருவது குவாலிட்டியை பார்ப்பதற்கு. தரமானவர்கள் யாரு, தேவை அதுதான். நடிப்பு அல்ல, தலையிலே தொப்பி, தலையிலே தலைப்பாகி, உடம்பிலே ஜுப்பா, முகத்திலே தாடி, கண்ணியமானவர் இதுவெல்லாம் அப்பல் கிடையாது. குவாலிட்டி தான் தேவை. அதற்குரியவர்களாக இருக்கிறோமா நாம்? அதனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நானும் சிந்திக்க வேண்டும், நீங்களும் சிந்திக்க வேண்டும். அந்த தருணம் தான் இந்த தருணம். கிளை இருந்தால் நானும் திருத்திக் கொள்ள வேண்டும், நீங்களும் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கால அவகாசம் தான் இந்த நேரம். கண்ணியமானவர்களே, இந்த சோதனையை பார்க்கின்ற பொழுது ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியும். எதை பார்க்கின்ற நேரத்திலே, அன்று சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்ட சோதனைகளை பார்க்கின்ற பொழுது
அன்று முஸ்லிம்கள் உரைமுடிவாக வருகிறார்கள், எல்லோரும் ஏகோபித்த முடிவாக எடுக்கிறார்கள், இஸ்லாமியர்களை எதிர்க்க வேண்டும், இஸ்லாத்தை புறக்கணிக்க வேண்டும், இஸ்லாத்தை அதாவது எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே முடிவுக்கு வருகிறார்கள். சரித்திரம் சொல்கிறது, சீராவை புரட்டி பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்து 7வது வருடம் முஹர்ரமுடைய மாதம் 1வது நாள் அந்த முஸ்லிம்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறார்கள். எதற்கு பின்னாலும் பொறுமையாக இருக்க முடியாது. நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், நஊது பில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அப்படியானால் என்ன செய்வது? யாருக்கும் தைரியமாக முன்னின்று அதை செய்ய முடியாது, யாருக்கும் தைரியம் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பமும் சாதாரண குடும்பம் கிடையாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பலம் இருந்தது, அவர்களுக்கும் ஒரு சக்தி இருந்தது. ஆனாலும் முடிவெடுக்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள், பகிஷ்கரிப்பை ஏற்படுத்துவோம், இஸ்லாமிய எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று முடிவெடுக்கிறார்கள். ஒப்பந்தம் செய்யப்படுகிறது, அநியாயமான சில முடிவுகள் செய்யப்படுகிறது. எல்லோரும் சேர்ந்து ஒரு தாளை எடுத்து எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? இந்த நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தோடு எந்தவித தொடர்பும் இருக்கக்கூடாது, அவர்கள் யாரும் எங்களை சேர்ந்தவர்களை திருமணம் முடிக்கவும் கூடாது, எங்களில் யாரையும் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கவும் கூடாது. அதே போன்று அவர்களோடு யாரும் கொடுக்கல் வாங்கல் அந்த தொடர்பை வைக்கவும் கூடாது, அவர்களிடத்தில் எதையும் வாங்கவும் கூடாது, அவர்களுக்கு எதையும் விற்கவும் கூடாது. இப்படியாக திட்டம் போடுகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அவர்களோடு யாரும் போய் கதைக்கவும் கூடாது, அவர்களுடன் உறவாட முடியாது, அவர்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாது, அவர்களோடு கதைக்கவே முடியாது என்ற பல பயங்கரமான கொடூரமான அநியாயமான முடிவுகள் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கைச்சாத்திடப்பட்டு சபாவிலே தொங்கவிடப்படுகிறது. சத்தியம் செய்கிறார்கள் கடவுள் மீது. இந்த கோரிக்கை என்ன தெரியுமா? அவர்களுடைய கோரிக்கை இதை முறியடிக்க வேண்டும் என்றால், இந்த உடன்படிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அதுதான் அவர்கள் வைத்த கோரிக்கை. நபியை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்கிற எதற்கு? நபியை வைத்து பாதுகாப்பதற்கா? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு நீங்கள் நபியை நீங்களாக ஒப்படைக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய கோரிக்கை. இதற்குத்தான் இவ்வளவு நிபந்தனைகள் காபாவிலே தொங்கிவிடப்பட்டிருக்கிறது. எல்லோருமே சேர்கிறார்கள். பனு ஹாஷிம் பனு முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் சேர்கிறார்கள். ஷஅபி அபி சாலிம் மிக பயங்கரமான வரலாறு, கனியமானவர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே அனைவருமாக ஒன்று சேர்கிறார்கள். சொல்லப்பட்ட அந்த போடப்பட்ட நிபந்தனைகள் அத்தனையுமே நூற்றுக்கு நூறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அசைக்க முடியாது, யாரும் இறங்கி வந்தது கிடையாது, அப்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமணமும் இல்லை, பொருட்கள் வாங்கலும் இல்லை, பணம் இருக்கிறது பொருளை வாங்க முடியாது, கூட பணம் கொடுத்தாவது பொருளை வாங்க முடியாது, பொருள் இருந்தாலும் விற்க முடியாது. பேசுகிறார்கள் இல்லை, கதைக்கிறார்கள் இல்லை, தெரிந்தவர்கள் எல்லாம் பக்கத்திலே செல்கிறார்கள். கொஞ்சம் கூட முகத்திலே திருப்பில்லை என்றால் எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கும். நாமும் அது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். ஆனால் அதே போன்றது என்று நூற்றுக்குள்ளூர் சொல்ல முடியாது. கண்ணியமான எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கும். தெரிந்தவர்கள், கூட பழகியவர்கள், கூடவே வியாபாரம் செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் மாறி நிற்கிறார்களே, இவர்கள் எல்லாம் சிரிக்கிறார்களும் இல்லை, கதைக்கிறார்களும் இல்லையே என்று இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்திருக்கும். ஒரு நாளா இரண்டு நாளா இது நடைபெற்றது? ஒரு மாதமா இரண்டு மாதமா? சரித்திரத்தை சீராவை புரட்டி பாருங்கள். சரியாக 3 வருடங்கள் கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுவத்து கிடைத்து 10வது வருடம் தான், முஹர்ரமுடைய 1வது தினம் தான் இந்த உடன்படிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அவ்வளவு சோதனை சரித்திரத்தில் பார்க்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே, அதாவது பத்திரம் குழந்தைகள் கதறி அழுவார்கள், சாப்பாடு இல்லாமல், இதையெல்லாம் அந்த காபிர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். கொஞ்சம் கூட உள்ளத்திலே இரக்கம் வந்து அவர்களை அணுகுவோமே, அவர்களோடு உறவாடுவோமே, அவர்களுக்கு ஏதாவது கொடுப்போமே என்ற எண்ணம் கூட வரமாட்டாதாம். பெண்கள் பால் கொடுப்பதற்கு சக்தி இல்லாமல் கதறக்கூடிய கதறல்கள் அந்த காபிர்களுடைய காதுகளுக்கு சென்றது. ஆனாலும் கொடூரமானவர்கள் கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தவில்லை. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்குள்ளேதான் இருக்கிறார்கள். அதாவது 3 வருடங்கள் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதாவது ஹிஷாம் இப்னு அம்ர், அவரும் அந்த நேரத்திலே காஃபிராக இருந்தவர், பின்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார். இவருக்கு அல்லாஹ் ஒரு சிந்தனையை போடுகிறான், ஏன் இந்த அநியாயம் முஸ்லிம்களுக்கு? இதுவெல்லாம் பெரிய அநியாயம் அல்லவா? எங்களோடு இருந்தவர்கள், எங்களுடைய உறவுகள் தானே இவர்களும், இவர்களுக்கு ஏன் இந்த பெரிய அநியாயம்? நல்ல எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி சமரசம் பேசி அந்த உடம்படிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. எமானவர்களே, நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இது போன்ற ஒரு சோதனை நமக்கு ஏற்பட்டது கிடையாது. அப்பப்போது சொல்கிறார்கள் தான், முஸ்லிம்களோடு கலைக்க கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாது, விற்க கூடாது, வாங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, அன்றைய நிலையை போன்று இன்றைய நிலை இருக்கவே முடியாது. நாம் படிக்க வேண்டிய அடுத்த பாடம் என்ன? அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன? நபியை ஒப்படைக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கு? கொலை செய்வதற்கு. கொடுத்தார்களா? எவ்வளவு காலம் பசியில இருந்தார்கள்? பசியில இருந்து செத்து மாண்டு விடுகிறோம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைக்க மாட்டோம். குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் செத்து போகிறோம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு தரமாட்டோம். அதே போன்று அவர்கள் சாப்பிட்ட சரித்திரம் சொல்கிறதே, சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல், அதாவது மரம் தடி கொடிகளுடைய இளைஞர்கள் எல்லாம் அதை பறித்து சாப்பிட்டு ஆடு மாடு கால்நடைகள் விட்டை போடுவதை போன்று அவர்கள் விட்டை போட்டார்கள் என்ற செய்தியும் சரித்திரத்தில் இருக்கிறது. இப்படியும் செய்கிறோம், ஆனால் நபியை தர முடியாது என்று உறுதியாக இருந்து விட்டார்கள். கொடுக்கப்பட்ட சோதனை வெற்றி பெற்று விட்டார்கள் என் யமானவர்களே. அதே போன்ற ஒரு சோதனை நாமும் நீங்களும் முகம் கொடுக்கிறோம் என் யமானவர்களே. மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அனாவசியமான பிரச்சனையும் தேவையில்லை. வீணான வம்புக்கு நாம் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. இருக்கின்ற விடயத்தை எப்பொழுதும் நாம் செயல்படுவதை போன்று சுமூகமான அமைப்பில் இருக்க வேண்டியதுதான். அதற்காக வேண்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதும் கிடையாது. அடுத்த இன்னொரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை அவர்கள் ஒரு படி இறக்கிவிட்டால் நாம 9 படி இறங்கிவிடக் கூடாது என்று சமூகத்தில் அதையும் பார்க்கிறோம். ஒரு விடயத்தை தான் தடை செய்யப்படுகிறது, நாமெல்லாம் கூடவே இறங்கி விடுகிறோம், பின்னால் ஏறுவது சிரமமாகிவிடும். எனவே இதுவெல்லாம் எங்களுடைய ஈமானுடைய பலகீனம், இதுவெல்லாம் எங்களுடைய மார்க்கப்பட்டினுடைய பலகீனம், இதுவெல்லாம் நாம் மார்க்கத்திலே அதாவது இன்னும் உறுதியாகவில்லை, நாம் கொளுட்டியாகவில்லை, நாம் தரமாகவில்லை என்பதனுடைய உண்மையான வடிவங்கள் இதுவெல்லாம். முகத்தை மூடக்கூடாது என்று சொல்கின்ற பொழுது பெண்கள் ஹபாயாவையும் கலட்டி வீசிக்கொண்டு ஓடுகிறார்களா? புரிந்து கொள்ள வேண்டியது, அல்லது யாராக இருந்தாலும் சரி, அவருடைய மார்க்கப்பற்று அவ்வளவுதான், அவருடைய மார்க்கத்துடைய தரம் அவ்வளவுதான். தப்பாக யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் அல்ல. இதுதான் நாம் யதார்த்தமாக நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே சோதனை நாம் யாரும் செயலாகிவிடக் கூடாது. வெற்றி பெறக்கூடிய வழியைத்தான் பார்க்க வேண்டும். சோதனை என்பது அதிலே வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ்வை தான் நாம் அணுக வேண்டும். யாராலும் எதையும் செய்ய முடியாது. நாம் எல்லாம் எத்தனையோ பாடத்தை படித்து விட்டோம், அவனை நம்பினோம், இவனை நம்பினோம், இவனை நம்பியும் ஒன்றும் நடக்க மாட்டாது என்ற பாடத்தை அல்லாஹ் நமக்கு யதார்த்தமாக படித்து தந்திருக்கிறான். என்னை நம்புங்கள், யாரையும் நம்பி எந்த பலனும் கிடைக்காது என்று அந்த ஈமானுடைய பாடத்தை நானும் நீங்களும் இந்த நேரத்திலே படிக்கவில்லை என்றால் வேறு படிப்பதற்கு நமது நாட்டில் அவகாசம் கிடைக்க மாட்டாது. இது நல்ல பெரிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வை முறையாக நம்புவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமளிவாதத்துகளை கொலட்டியாக செய்வோம், தரமாக செய்வோம். தொழுது தொழுது நெத்திய கருக்க வைப்பதல்ல, தொழுது தொழுது அல்லாவிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். கையேந்தி சும்மா கண்ணீர் வடிப்பதல்ல, கையேந்தி அல்லாவிடத்திலே உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இதற்கு பெயர் தான் தரம், இதற்கு பெயர் தான் குவாலிட்டி. இதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம் கண்ணியமானவர்களே. இப்படிப்பட்ட கூட்டம் தான் இப்பொழுது தேவை. எமது சமூகம் இப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இரும்பு துண்டுகளை நெருப்பு துண்டுகளை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் கை நமக்கு போதும் கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அதை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக இருக்க வேண்டுமே. யாராலும் இஸ்லாத்தை லேசாக அழித்துவிட முடியாது. முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதனுடைய அர்த்தம் இஸ்லாம் அழிக்கப்படுகிறது என்பது கிடையாது. பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுகிறது என்பதனுடைய அர்த்தம் இஸ்லாம் அழிக்கப்படுகிறது என்பதனுடைய அடையாளம் கிடையாது. மதரசாக்கள் மூடப்படுகிறது என்பதனுடைய அர்த்தம் இஸ்லாம் அழிக்கப்படுகிறது என்பதனுடைய அர்த்தம் கிடையாது. உலமாக்கள் எல்லாம் கொன்று குமிக்கப்படுகிறார்கள், இஸ்லாம் அழிக்கப்படுகிறதா? இல்லை, இஸ்லாம் அழிக்கப்படுவதனுடைய அடையாளம் கிடையாது. அதாவது முஸ்லிம்களுடைய உடைமைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது, அவருடைய மசார்கள் எல்லாம் நொறுக்கப்படுகிறது, இஸ்லாம் அளிக்கப்படுகிறது என்பதனுடைய அர்த்தமா? இல்லவே இல்லை. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகிறது, இஸ்லாமிய நாடுகள் ஆக்கிரமிக்கப்படுவதனுடைய அர்த்தம் இஸ்லாம் அளிக்கப்படுவதா? இல்லவே இல்லை. அல் இஸ்லாம் உயலு வலாயுலா அலை, இஸ்லாம் எப்பொழுதும் மேலோங்கிக் கொண்டுதான் இருக்கும், இஸ்லாத்துக்கு மேலால் எதுக்கும் போக முடியாது என்று அந்நியவர்களுடைய ஆய்வு என்ன சொல்கிறது? வேகமாக இஸ்லாம் தான் பரவிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமான வருகிறது. எனவே இந்த சோதனையிலே வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ்வை அணுக வேண்டும். அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க கூடாது என்று ஃபிரௌன் திட்டம் போட்டான். ஃபிரௌன் திட்டம் போட்டான். ஃபிரௌனுடைய மந்திரிமார்கள் சொல்கிறார்கள், பனூ இஸ்ரவேல் ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அவர் பிறந்து விட்டால் உனக்கே ஆபத்து, உன்னுடைய அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு அதாவது அரச சபைக்கு ஆபத்து என்று சொல்லப்படுகிறது. அப்படியா? அதை தலை கெடுத்த ஃபிரௌன் என்ன முடிவெடுக்கிறான் தெரியுமா? பனூ இஸ்ரவேல்களை பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குமிக்க வேண்டும். ஃபிரௌன் சொல்கிறது எல்லா குழந்தைகளும் கொன்று குமிக்கப்படுகிறார்கள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொன்று குமிக்கப்படுகிறார்கள். ஏன்? அவனுடைய நோக்கம் என்ன? அதிலே மூசாவும் அடங்கி அவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக. கண்ணியமான வருகிறே, இந்த ஃபிரௌன் திட்டம் போடுகிறான், மூசா பிறக்க கூடாது, அவர் வளரக்கூடாது, அவர் நபியாக கூடாது, எனக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று திட்டம் போடுகிறான். அல்லாஹ்வும் திட்டம் போட்டுக் கொண்டுதான் இருக்கிறான். மூசா பிறக்க வேண்டும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் வளர வேண்டும், அவர்களுக்கு நபுவத்து கொடுக்கப்பட வேண்டும், அவர் மூசா ஃபிரௌனுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற திட்டத்திலே அல்லாஹ் இருக்கிறான். பிறக்க வைத்தானா இல்லையா? பிறக்க வைத்த அல்லாஹ் எங்கே வளர்க்க வைக்கிறான்? அவனுடைய வீட்டுக்குள்ளே வளர்க்க வைக்கிறான். அரச சபையிலே, அரச மாளிகைக்குள்ளேயே எந்த குழந்தை பிறக்க கூடாது என்று திட்டம் போட்டானோ அந்த ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளே ராஜ மரியாதையோடு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆளானதுக்கு பின்னால் அவர்களுக்கு எதிராக, அந்த ஃபிரௌனுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள், செயல்பட்டு வெற்றி பெற்று விட்டார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த அந்த அல்லாஹ். இதிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம் என்ன? குர்ஆன் அதற்குத்தான் சம்பவங்களை சொல்லி வைக்கிறது. வெறுமனே படித்துவிட்டு ஆச்சரியப்படுவதற்கு அல்ல, அதாவது இவைகளெல்லாம் படித்துவிட்டு கலை செல்லப்படுவதற்காக வேண்டி அல்ல, நம்முடைய வாழ்க்கையையும் தரப்படுத்திக் கொள்வதற்காக. அன்று ஃபிரௌன் அதாவது அவனும் அவருடைய பட்டாளமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்களையும் கடைசி நேரம் விரட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னால் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளமும் விரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரே செல்கின்ற பொழுது கடல் ஏற்படுகிறது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் அதாவது சகாபரு வார்த்தையை சொல்கிறார்கள், இன்னால் அமுதர கூன் குர்ஆன் சொல்கிறது, ஏ மூசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோமே, எங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டீர்களே, எங்களை கொண்டு வந்து நீங்கள் இந்த இடத்திலே மாட்டி விட்டீர்களே, முன்னால் போக முடியாது கடல், பின்னால் திரும்பி ஓட முடியாது, ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளமும் அநியாயமாக கொலை செய்யப்பட போகிறோமே என்பதாக ஏங்குகிறார்கள். உங்களை நம்பி அல்லவா வந்தோம், அல்லாவை சொன்னீர்கள் நம்பினோம், அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்னீர்கள் நம்பினோம், ஆனால் வஸ்தமாக மாட்டிக்கொண்டோமே, இப்பொழுது அநியாயமாக கொலை செய்யப்படுகிறோமே, மூசா என்ன சொல்ல போகிறீர்கள்? கன்னியமானவர்களே, குர்ஆன் சரித்திரம் சொல்கிறது, அந்த நேரத்திலே உள்ளத்திலே ஈமானியத்தான அந்த சிந்தனை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கல்லா இன்ன மஹ்ய ரப்பி சயஹதி, அப்படி சொல்லாதீர்கள் பாவிகளே, ஏன் உங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, ஏன் இப்படி எல்லாம் கதைக்கிறீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் துரோகம் செய்து விட்டானா, அல்லாஹ்வை நம்பி வந்தீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விடுவானா, அப்படி விட்டு விடுவான் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்கள் என்னை நம்பி வந்தீர்கள், நான் உங்களை கைவிட்டு விடுவேனா? இல்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் இதற்கு சரியான வழியை காட்டுவான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடன் சரித்திரம் எங்களுக்கு தெரியும். கடலிலே பாதை கொடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இதில் இன்னொரு விடயத்தையும் கனிமாலை விளங்க வேண்டும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், அதே கடலிலே ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளம் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா வகையாக சொல்லியிருக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அந்த நேரத்திலே மூசாவை கூட்டத்தாருக்கு சொல்லுங்கள், அந்த கடலிலே குதிக்கப்பட சொல்லுங்கள், இந்த நேரத்திலே அவர்களுக்கு நான் சகாபத்தை கொடுக்கிறேன், நன்மையை கொடுக்கிறேன், சொர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அல்லது அவர்களுக்கு சொல்லுங்கள் மூசாவை திரும்பி ஓடும்படி சொல்லுங்கள், போகின்ற வழியிலே கலத்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டால் அவர்கள் சகிது, நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வகையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் உள்ளத்திலே இருந்தது என்ன தெரியுமா? அல்லாவை நம்பி வந்தோமே, அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டாரே என்ற சிந்தனைதான இருந்ததே. அதற்காக இதோ நீ குறைத்து பார்த்துக்கொள், உன்னுடைய உசரை பாதுகாக்கிறேன், என்னை பற்றி நீ தப்பாக நினைக்கிறாயா, நீ நினைத்தவாறல்ல நான் நடக்கக்கூடியவன், உன்னை நீ என்னை நம்பி வந்தவன், உன்னை பாதுகாப்பேன் என்பதனை புரிந்துகொள் என்பதற்காக அல்லாஹ் அவர்களை குறைக்க வைத்து அவருடைய உயிர்களை காக்க வைத்து பாடத்தை படித்து கொடுத்தான் என்றால் இது அவர்களுக்கு மட்டும் சொந்தமான பாடம் கிடையாது, நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். அல்லாஹ்வை நம்பினால் ஒரு காலத்திலும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்று எத்தனை பேர் சொல்கிறார்கள். எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் கைக்குள்ளே தான் இருக்கிறார் என்று சொல்கிறோமா இல்லையா? ஆனா அவனுக்கு தாக்கல் கொடுத்து விட்டால் இவர் கொட்டி பாம்பாகி விடுகிறார், இவருக்கு செய்வதற்கு வழி இல்லை, வேண்டிய கூத்தை போடலாம், அரசியல்வாதி இன்னவர் என்னுடைய கைக்குள்ளே தான் இருக்கிறார், அந்த ஆட்சி இல்லாமல் போனதுக்கு பின்னால் இவருடைய கூத்து ஆட்டம் முடிந்து விடுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாவை பிடிப்போம், யாருக்கும் அல்லாவை பிடிக்க முடியும், ஆண்களுக்கும் அல்லாவோடு தொடர்பு கொள்ள முடியும், வாலிபர்களுக்கும் அல்லாவை அடைய முடியும், வயோதிகர்களுக்கும் அல்லாவை அடைய முடியும், எல்லோருக்கும் அல்லாவுடைய தொடர்பை சீராக்கிக் கொள்ள முடியும். அல்லாவை நம்பினால் அல்லாஹ் நம்மை கைவிடக் கூடியவன் அல்ல என்ற பாடத்தையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அன்று நம்ருது நினைத்தான் இந்த ஒரு இப்ராஹிமை கொலை செய்துவிட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும் என நினைத்தான். அவன் போட்ட திட்டத்துக்கு எதிர்மாற்றமாக அல்லாஹ் போட்டான், இல்லை உன்னால் இப்ராஹிமை கொல்லவும் முடியாது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாத்தை அழிக்கவும் முடியாது, பெரிய நெருப்பு கிடங்கி தனிமையா பல நாட்கள், அதாவது அந்த நெருப்பு எரிக்கப்படுகிறது, அதற்கு பின்னால் மிஞ்சனைக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியால் தூக்கி எறியப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுகமாக வெளியே வருகிறார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம் இதுவெல்லாம். கண்ணியமானவர்களே, நம்மோடு தான் தோத்து போய் விடுகிறான், சரி எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது, எதிரிகளிலிருந்து எப்படி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பை பெற்றார்கள், இதைத்தான் படிக்கணும். கதை சொல்லுவதில் சரித்திரங்கள், இந்த நுட்பங்களை நுணுக்கங்களை நானும் நீங்களும் படிப்படையாக கொண்டு வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படுகின்ற பொழுது பல படைப்பினங்கள் வந்து கேட்டது, இப்ராஹிமே உதவி தேவையா, பாதுகாப்பு தேவையா, எம்மால் முடியுமானதை செய்கிறோம். சொன்னார்கள், இல்லை இல்லை உங்களால் எந்த உதவியும் தேவையில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட வந்து கேட்டார்கள், மலக்குமார்களுக்கு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட வந்து கேட்டார்கள், உதவி தேவையா, இல்லை இல்லை ஜிப்ரீலே தேவையில்லை, உங்களுடைய உதவி அவசியம் இல்லை, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே பரம் தாட்டப்படக்கூடியவர்கள் சிறந்தவன், எனவே நீங்கள் யாருமே தேவையில்லை எனக்கு. கண்ணியமானவர்கள், என்ன தருணம் இது, உதவி தேவைப்படக்கூடிய தருணம். நம்முடைய நிலையாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், உதவி செய்யுங்களே, எப்படியாவது காப்பாற்றுங்களே. கண்ணியமானவர்களே, ஈமானியத்தான உள்ளம் கொண்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக நின்றார்கள், நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன், ஒரு காலத்திலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், இந்த விடயத்திலே அல்லாஹ் எனக்கு இந்த அநியாயத்தை செய்ய மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தது. பாதுகாத்தாளா இல்லையா? கண்ணியமானவர்களே, உலகமே அதிசயப்பட்டது, ஃபிரௌனே அசந்து போனால், அவருடைய கூட்டமே அசந்து போனது என்று நாமெல்லாம் ஆச்சரியப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, சின்ன விடயம் தான், அல்லாஹ்வோடு தொடர்பு படுவோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அந்த இச்சட்டான தருணம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற முடிவு வருகிறது. இன்றளவு நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல போகிறார்கள் என்ற செய்தி குறைசிகளுக்கு கேள்விப்படுகிறது. இல்லை, வெளியே அனுப்பக்கூடாது, தப்பி ஓட விடக்கூடாது என்பதற்காக திட்டம் போடுகிறார்கள். என்ன திட்டம் போடுகிறார்கள், அதாவது ஒவ்வொரு கபீராவையும் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வாலிபர்கள், உஜாரானவர்கள், சக்தி உடையவர்கள், நல்ல பலமானவர்கள் ஏந்தி அவாரோடு இருக்கிறார்கள். வெளியே வந்தால் வெட்டுவதுதான், நஊது பில்லா, அந்த முடிவோடு இருக்கிறார்கள். நேரம் வருகிறது, வெளியாக வேண்டிய நேரம் தருணம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள், கையிலே ஒரு மண் பிடி எடுத்து, வஜாலனா மின் பைன ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஹஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்ற ஆயத்தை ஓதி அவர்களுடைய முகத்திலே அதை தலை எறிந்து விட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் தான் செல்கிறார்கள், இவர்கள் எல்லாம் விழித்துக் கொண்டு இருக்கிறார்கள், கையிலே ஏந்திய வாளோடு நிற்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நபி அவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் அவருடைய பார்வை கூடாக்கி விட்டான், நபி அவர்களை மாத்திரம் அவர்களுக்கு விளங்கக்கூடிய அந்த கட்டத்தை எல்லாம் நீக்கிவிட்டான். இப்பொழுது பிறந்த இறந்தவர்கள் அதாவது வீட்டுக்குள்ளே சென்று பார்த்தால் நபியில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? தன்னிலே அதாவது மண்ணை தூவிவிட்டு சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாதுகாப்பை அல்லாஹ் நபிக்கு கொடுத்தானா? அந்த நபியுடைய உம்மத்துக்கு நமக்கு தரமாட்டானா? நபியுடைய உம்மத்துக்கு இந்த எதிரிகளிலிருந்து பாதுகாப்பை தரமாட்டானா? நிச்சயமாக அல்லாஹ் தன்னை காத்துக் கொண்டிருக்கிறான். எப்படியோ நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பி சென்று விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் உயிரோடு அல்லது கொலை செய்யப்பட்டாவது நபியை யாரெல்லாம் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இன்ன சன்மானம் கொடுக்கப்படும் என்று மக்காவிலே பெரிய சபதமிடப்படுகிறது, பெரிய அறிவிப்பு செய்யப்படுகிறது. இதை அடைய வேண்டும் என்று சிலர்கள் முயற்சித்து ஓடோடி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் செய்தி கிடைக்கிறது. சவுர் குகைக்குள்ளே போய் தங்குகிறார்கள். சரித்திரம் எங்களுக்கு தெரியும். அப்பொழுது தேடி வந்தவர்கள் அந்த இடத்துக்கும் வந்து விட்டார்கள். கல்லு புகைக்குள்ளே நபி அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு காஃபிர் அந்த இடத்துக்கும் வந்து விட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதன் நமக்கு முன்னால் வந்து நின்று விட்டானே, அவருடைய காலை பார்க்க வேண்டும் என்று கொஞ்சமாவது துணிஞ்சால் நம்மை கண்டுகொள்வானே யா ரசூலல்லாஹ், என்ன செய்வது என்பதாக கேட்டவுடன் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தை என்ன? யா அபூபக்கர் என்ன சொல்கிறீர்கள்? இந்த இரண்டு பேர் மட்டுமா இருக்கிறோம்? இந்த இரண்டு பேருடன் கூடவே அல்லாஹ்வும் இருக்கிறானே. அப்படிப்பட்ட இரண்டு பேருடைய விடயத்தில் ஏன் வீணான சந்தேகம்? அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற அர்த்தத்தை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதுகாத்தானா இல்லையா, சிறந்தவளையா, குரா கூடா, இதையெல்லாம் வைத்து அவருடைய சிந்தனையே செல்லவில்லை. அதுக்குள்ளே பார்க்க வேண்டும் என்பதற்கு கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த அல்லாஹ் நம்மையும் நிச்சயமாக பாதுகாப்பான், நபியுடைய உம்மத்தையும் பாதுகாப்பான். அந்த பதிலே மலக்குமார்களை கொண்டு வந்து உதவி செய்தவன், ஹொலைலே மலக்குமார்களை கொண்டு வந்து உதவி செய்தவன், உஹதிலே அதாவது பல உதவிகளை அல்லாஹ் செய்தவன், கண்ணியமானவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? எனவே கண்ணியமானவர்களே, வலா தஹினு வலா தஹ்சனு அன்தும் அலவுன், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்கள், உலகத்திலே கண்ணியமானவர்கள் நீங்கள் தான். நிபந்தனை என்ன தெரியுமா? நீங்கள் ஏற்கனவே இந்த சொன்னோமே சரித்திரம், இந்த ஈமானியத்தான பாடத்தை படித்தவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் சிறந்தவர்கள். அது இல்லாமல் குப்பைகளாக இருக்கிறீர்கள். 1000 லட்சம் என்று எண்ணிக்கை கூட்டுவதனால் உங்களுக்கு உதவி கிடைக்கப் போவதில்லை என்பதனையும் அல்லாஹ் சொல்கிறார் இந்த ஆயத்திலே. உறுதியானவர்களாக இருக்க வேண்டும், குவாலிட்டியானவர்களாக இருக்க வேண்டும், தரமானவர்களாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் உதவி. இதுதான் நிபந்தனை அல்லாஹ்வினுடைய. அதற்குரியவர்களாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்குரியவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தருணம் தான் இந்த தருணம். இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, நமக்கு எதிரான சக்திகள் நம்மை அழிப்பதில் சந்தேகமே கிடையாது. எனவே அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அணுக வேண்டும். பிரச்சனையை தந்தவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதிலேதான் விமோசனம் வெற்றியுடைய காலம் இருக்கிறது. அதிலும் நாம் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விடயம் என்ன? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை அணுகி தொழுகையுடைய விடயத்திலே மிக பேணுதல் காட்ட வேண்டும். தொழுகை என்பது எதையும் சாதிக்க முடியுமான ஆகப்பெரிய சாதனமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். வீட்டிலே, பேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே என்ன புதிய மெசேஜ், என்ன புதிய செய்தி, என்ன பத்திரிகையிலே புதுசாக வந்திருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து இருந்து காலத்தை கழிப்பதல்ல. கண்ணியமானவர்கள், நாம் செய்ய வேண்டிய பணிகள், நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அள வேண்டும், தொழ வேண்டும். தனித்தனியாக ஒவ்வொருவரும் அதாவது அமளிவாதத்தில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு என்ற அந்த தன்மையோடு செய்ய வேண்டும். நாம் மட்டும்தான் பெரிய ஆள், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆபித், நான் தான் பெரிய வணக்கம் என்று பெருமை அடித்து செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக எதுவுமே கிடைக்கப் போவது கிடையாது. கவலைக்குரிய விடயம், கண்ணியமானவர்களே, நமது நாட்டிலே 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஆண்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், ஆண்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் மார்க்கப்பட்டிருக்க குறை கிடையாது, பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் மார்க்கப்பட்டிருக்க குறை கிடையாது, சிறியவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்களும் மதரசா மத்தபில மார்க்கப்பட்டோடுதான் வளர்கிறார்கள். பள்ளி வாசல்கள் ஆயிரக்கணக்கானது, மதரசாக்கள் நூற்று கணக்கானது, இஸ்லாமிய அமைப்புகள் எத்தனை இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்து இவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்கிறதா? இந்த சோதனை எனக்கோ உங்களுக்கோ வர வேண்டிய சோதனை கிடையாது. வந்திருக்கிறதா? எதற்கு? அதற்குத்தான் பதில் தேட வேண்டும். இப்படியெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் மார்க்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் பயானும், எங்கு பார்த்தாலும் மார்க்க தெளிவுகளும், எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய சின்னங்களும் இஸ்லாமிய அமைப்புகளும், இப்படியெல்லாம் இருந்து இப்படி ஒரு சோதனையா? கண்ணியமானவர்களே, சில இடத்திலே கசப்பான பதில் வரும். இப்படியெல்லாம் இருந்தும் அதாவது நீங்கள் தரமானவர்களாக இல்லை, தரமானவர்களாக இல்லை, குவாலிட்டியானவர்களாக இல்லை. இதுதான் கசப்பான உண்மை. மதரசாக்கள் ஏற்றிக்க போட்டி, பள்ளி வாசல்கள் ஏற்றிக்க போட்டி, உலமாக்களுக்குள்ளே கோபம் குரோதம், முஸ்லிம்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இதுதானே உண்மை. கண்ணியமானவர்களே, நான் செய்து விட்டேன், என்ன செய்ய முடியும்? இதையெல்லாம் நான் செய்தவன், இந்த பள்ளியை நான் கட்டினவன், இந்த ஊரை நான் பார்த்தவன், இந்த நல்ல காரியத்தை நான் செய்தவன். அனே அனானியத்தை தானே மேலோங்குகிறது. நான் நான் என்று தானே பேசுகிறோம். அல்லாவை முன்னிறுத்தவில்லையே, என்னால் தான் எல்லாம் நடைபெறுகிறது, என்னை விட்டால் ஆள் இல்லை, எனக்குத்தான் மார்க்கமே தெரியும் என்று தானே மனதை அடைக்கிறோம். கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களை மதிக்க தெரியவில்லையே, அடுத்தவர்களுடைய மரியாதையை கொடுக்க தவறிவிடுகிறோமே. என்னுடைய பள்ளி வாசல் நான் தான் டிரஸ்டி, நான் தான் நிர்வாகி, எனக்கு கீழ்த்தா எல்லாரும் இருக்கிறோம் என்ற மமதையோடு பெருமையோடு தானே செயல்படுகிறோம். இது ஒரு பெரிய சிதமத்து, இது ஒரு பெரிய பாக்கியம் என்று எத்தனை பேர் செயல்படுகிறோம். இதுதான் உண்மையான வடிவம். கனியமானவர்களே, பொலிட்டி இல்லை, தரம் இல்லை. தரமாக்கிக் கொள்ள வேண்டும். நானும் என்னை தரப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் உங்களை தரப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஆகப்பெரிய அழகான சந்தர்ப்பமாக இருக்கிறது இது. கனியமானவர்களே, எனவே அதற்குண்டான வழியை நாம் தேட வேண்டும். அடுத்த விடயம் தான் வாழ்க்கையிலே தோப்பாய்த்திருப்பார் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சிலருடைய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்திலே 27ஆம் தினம் பல முன்பப்பிலே வந்து ஒரு லேஞ்சி துண்டை கட்டிக்கொண்டு இமாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர் என்னமோ சொல்கிறார், இவர் பின்னிக்கிறது என்னமோ சொல்கிறார், அதை சொல்லிவிட்டால் எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று ஏமாந்து செல்கிறோமே. கண்ணியமானவர்களே, எல்லாம் மன்னித்துவிடு என்று மந்திரித்து விட்டு சென்றால் பாவ மன்னிப்பு கிடைத்து விடுமா? கண்ணியமானவர்களே, ஒரு தவறு வாழ்க்கையில் நடந்தது, ஒரு தவறு, அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு எத்தனை வருடங்கள் பெரிய பெரிய முஹத்தீஸுகள் பாடுபட்டு இருக்கிறார்கள், சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிறது. நாம் எல்லாம் எத்தனையோ பாவத்தை செய்துவிட்டு மன்னித்து மன்னித்து மந்திரத்தை விட்டு ஓடிவிடுத்து நாம் எல்லாம் நம்மை நாமே அதாவது திருப்திக் கொள்கிறோம், மன்னிக்கப்பட்டு விட்டாச்சு என்பதாக. இருபத்தில் விடிய விடிய சாப்பாட்டோடு அமல் சுபகு தொழுகைக்கு பார்த்தால் தப்பினை யாரையும் காணவில்லை. இதுவா மன்னிக்கப்பட்டதனுடைய அடையாளம்? இதுவா பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய அடையாளம்? கண்ணியமானவர்களே, அல்லாவை முறையாக அணுக வேண்டும். இதுதான் நாம் விட்ட தவறு. யாரையும் வரல் நீட்டி என்ன பிரச்சனை, அதாவது தீர்த்து கொள்ள முடியாது, அவனால் தான் பிரச்சனை, இவர்களால் தான் பிரச்சனை என்று ஆளுக்கால் விரல் நீட்டக்கூடிய தருணம் கிடையாது. என்னால் தான் பிரச்சனை, நான் குலத்தி இல்லை, நான் தரம் இல்லை என்ற முடிவுக்கு வாருங்கள், அப்பொழுது பிரச்சனைக்கு தீர்வை காண முடியும். கண்ணியமானவர்களே, அடுத்தது மிக முக்கியமான விடயம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்திலே நாம் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான ஒரு விடயம் தான் கண்ணியமானவர்களே, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவது என்பதை. தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகிறது, கட்டுப்பட வேண்டும் என்பதனை முஸ்லிம்களுக்கு அலாதியாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் கிடையாது. ஏனென்றால் முஸ்லிம்கள் கட்டுப்பட பழகியவர்கள், கட்டுப்பட்டு வாழ பழகியவர்கள், கட்டா காலிகள் கிடையாது. இவர்கள் கட்டுப்பட்டு பழகியவர்கள், அல்லாவுக்கு கட்டுப்பட்டு பழகியவர்கள், நபிக்கு கட்டுப்பட்டு பழகியவர்கள், அமீருக்கு கட்டுப்பட்டு பழகியவர்கள். குர்ஆன் சொல்கிறது, அத்தியோ ரசூல் மின்கும், அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று மொட்டை தலையாக முடித்து விட வேண்டாம். அது ஒரு வசனத்தை, அடுத்த வசனம் இருக்கிறது, தொடர்ந்து அதிகாயத்தில் தான் வருகிறது. உங்களிலே பொறுப்புதாரிகளுக்கும் கட்டுப்படுங்கள், ஊரிலே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதா அவருக்கு கட்டுப்படுங்கள், பள்ளியிலே ஒரு நிர்வாகம் இருக்கிறதா அவருக்கு கட்டுப்படுங்கள், குடும்பத்திலே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதா அந்த தலைவருக்கு கட்டுப்படுங்கள், அதே போன்ற மாவட்டத்திலே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதா அவருக்கு கட்டுப்படுங்கள், பிராந்தியத்திலே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதா அதற்கு கட்டுப்படுங்கள். இதுவெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்ட விடயங்கள். இதுவெல்லாம் நமக்கு தேவையான பகுதியை மாத்திரம் எடுத்துவிட்டு அடுத்ததை மூடி வைப்பது என்பது, இது யூதர்களுடைய பண்பு. கண்ணியமானவர்களே, அது வேறு தலைப்பாக பேச முடியும். எனவே குர்ஆனை அதனுடைய வடிவத்திலே யோசிப்பதற்கும் விளங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை நசீபாக்க வேண்டும். அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். குர்ஆனிலே ஹதீஸிலே இருந்து நல்ல விளக்கத்தை, சரியான விளக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்காமல் எவனுக்கும் கிடைக்க மாட்டாதே. எவனுக்கும் கிடைக்க போவது கிடையாது. குர்ஆனில் இருந்து நல்ல வடிவான அழகான கருத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்காமல் உறுதியாக சொல்ல முடியும், எவனுக்கும் கிடைக்க முடியாது. பேசக்கூடியவர் எல்லாம் குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டவர்கள், மார்க்கத்தினுடைய ஹதீஸினுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டவர் என்ற முடிவுக்கு வர முடியாது. கண்ணியமானவர்களே, சரியான விளக்கம் கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. இதுவும் அலாவியார் ஒரு தலைப்பாக இருக்கிறது. அதற்குரிய ஏராளமான ஆதாரங்களும் குர்ஆனில் இருக்கிறது. யுதில்லு பிஹி கதீரா வயஹ்தி பிஹி கதீரா, குர்ஆனின் மூலமாக ஒரு கூட்டம் நேர்வழி அடைகிறது, குர்ஆன் மூலமாக ஒரு கூட்டம் வழிகட்டப் போகிறது. வழிகடுவதற்கும் குர்ஆன் தான், நேர்வழிக்கும் குர்ஆன் தான். எனவே நாம் இந்த வழியில் இருக்கிறோம் என்பதனை நிதானமாக நியாயமாக சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு காட்ட வேண்டிய ஒரு கட்டம் இது. இன்றை கவலைக்குரிய விடயம், அன்றைய சமூகம் நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை ஒவ்வொருவரும் தமக்கு வாசியாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். முஸ்லிம்களுக்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களுக்கு கருத்து மோதல்கள் இருக்கிறது. கியாமத்து வந்தாலும் இல்லாம வளர்க்க முடியாது. அந்த விடயத்தை நமக்குள்ளே பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர, அடுத்தவனிடத்திலே போய் அந்நிய இடத்திலே போய் சொல்லிக் கொடுக்கின்ற அளவுக்கு காட்டிக்கொண்ட அளவுக்கு நாம் என்ன அடிபட்டத்தில் இருக்கிறோம், நம்முடைய மார்க்கம் என்ன, நம்முடைய குர்ஆனில் இருந்து நாம் என்ன படித்திருக்கிறோம், ஹதீஸில் இருந்து என்ன விளக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கேவலம் கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் நடைபெறுகிறது. அசிங்கமான காட்சிகள், அந்நியவர்களை சிரிக்கிறார்கள். இதை பார்த்து இது போன்ற மோசமான நடவடிக்கை யாரும் இடபட வேண்டாம். நமக்கு மாற்றமான கருத்துடையவர்களாக இருந்தாலும் அவர்களை மதித்து அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின முஸ்லீம்கள், பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி நடக்கிறார்களோ, அவருடைய தலைமைத்துவம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் சண்டை சத்திரம் ஈடுபடுவோம் என்றால் கண்ணியமானவர்களே, அந்நியவர்களுக்கு ஒரு லேசான வழியாக போய்விடும். நம்மை எதிர்ப்பதற்கு அடுத்த விடயம் தான் தலைமைத்துவம் என்றால் யாரே, ஏனாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் என்பதை ஆத்மீக தலைவர்கள் உலமாக்கள் தான். கிரியமானவர்கள் அரசியல்வாதிகள், இவர்கள் வேண்டுமானால் அரசியல் தலைவர்களாக இருந்து கொள்ளட்டும். இவர்களுக்கு மார்க்கம் பேசி பத்மா கொடுத்த மார்க்கத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு கிடையாது. ஆத்மீக தலைவர் உலமாக்கள் ஜம்மியத் உலமா அழகான வழிகாட்டல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இன்று நம்மில் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, கட்டுப்படுவதற்கு தலைமைத்துவம் இருக்க வேண்டுமே, நமக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை என்று நம்மளே சொல்கிறார்களா, முஸ்லிம்களே சொல்கிறார்களா? சொல்லக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாதவர்கள், கட்டுப்படுவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள். ஏன் விருப்பம் இல்லை? நமக்கு மாற்றமான கருத்துடையவர்கள் அல்லது சொந்த பிரச்சனை உடையவர்கள் தான் தலைமையகத்தில் இருக்கிறார்கள். அதனால் கட்டுப்பட முடியாது. எனவே செய்யக்கூடிய தவறை மூடி மறைப்பதற்கு அழகான வார்த்தை என்ன தெரியுமா, அழகான வார்த்தை என்ன தெரியுமா, தலைமைத்துவம் இல்லையே. தலைமைத்துவம் இருந்தால் தானே கட்டுப்பட வேண்டும். வார்த்தை அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் கனிமானவர்கள் இவர்கள் எல்லாம் கட்டுப்படாதவர்கள், இவர்கள் எல்லாம் அடங்காதவர்கள். எனவே கட்டா காலிகளாக இதற்கு பின்னாலையும் நாம் நடப்போம் என்றால் கண்ணியமானவர்களே, பிரச்சனை முற்றுமே தவிர பிரச்சனை சுமூகமாக முடித்துக் கொள்ள முடியாது. இஸ்லாம் என்று சொன்னாலே வழிபடுவது, முஸ்லிம் என்று சொன்னாலே வழிபடுவது, கிலாபத் என்று சொன்னாலே கட்டுப்படுவது, இமாமத் என்று சொன்னாலே கட்டுப்படுவது, விலாயத் என்று சொன்னாலே கட்டுப்படுவது, எல்லாமே வழிபடுவது, கட்டுப்படுவது, அடங்கி வாழ பழகுவதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த பாடத்தை நாம் இந்த நேரத்திலே பழகி பலாவது படிப்பதற்கு பழக வேண்டும். சில விட்டுக் கொடுப்புகள், சில விட்டுக் கொடுப்புகளை எடுக்க வேண்டும். விட்டுக் கொடுப்புகளை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கு முன்னால், நமக்குள்ளே கனிமானவர்கள். எனவே சுமூகமான அமைப்பிலே ஒற்றுமையாக வாழுவதும் இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. எனவே நிலைமைகள் சீராக அல்லாவிடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலா இதைவிட பயங்கரமான பிரச்சனைகளை கொடுத்த அந்த சமூகத்திலிருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி வைத்த சரித்திரத்தை நாம் படித்திருக்கிறோம். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழலில் இருந்து விடிவு காலத்தை தந்திரி யா அல்லாஹ். யா அல்லாஹ், சுமூகமான நிலைக்கு இந்த நாட்டை திருப்பிடி யா அல்லாஹ். இந்த நாட்டில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வாழ வைத்திரு யா அல்லாஹ். இந்த நாட்டில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வாழ வைப்பதற்குண்டான நல்ல அரசாங்கத்தை ஏற்படுத்திவிட யா அல்லாஹ். நாம் விரும்பியோ விரும்பாமலோ நல்ல அரசாங்கத்தை ஏற்படுத்திவிட யா அல்லாஹ். இவருடைய பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், மனை மக்கள், குழந்தைகள் அனைவருடைய பவனை மன்னித்திரு யா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.